சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றுமென்றும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, சபையிலே கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. தேவாவியானவரே, எங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்தி செல்கிற தேவ ஆவியானவரே, இதனாலும் தேவனுடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில கை கொள்ளவும் சாட்சியாய் வாழவும் தேவாவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாங்க. இயேசு என்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சிலர் திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம், The book of Luke, chapter 23, verse 40 43 வரை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 40-43 வரை.
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தள்ளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்றார்.
இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்த போது அவருக்கு ரெண்டு பக்கத்திலும் வலதுபுறமும் இடதுபுறமும் இரண்டு கள்ளர்கள் அல்லது அக்கிரமக்காரர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார். அதுல ஒருவன் சொன்ன வார்த்தைகளை இப்ப நான் வாசிக்க கேட்டோம். என்னுடைய செய்தி தலைப்பு, கடைசி நேரத்தில். எல்லாருக்கும் ஒரு கடைசி நேரம் இருக்குது இல்லையா? இயேசுக்கு பக்கத்திலே சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு அக்கிரமக்காரன் அல்லது கள்ளன், இல்ல சொன்னா குற்றவாளி, சட்டத்தின்படி குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு, ரோம சட்டத்தின்படி குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு மரண தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு கள்ளன் அல்லது ஒரு திருடன் சொன்ன வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், கேட்டோம். பொதுவாக நாம் இந்த சம்பவத்தை வாசித்து வேதத்தை படிக்கிறவர்கள் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனம் திரும்பின கள்ளன் அப்படின்னு சொல்லும், அல்லது கெட்ட குமார். ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமார் இருந்தார். ஒருத்தர் தன் ஆஸ்தியை பாகம் பிரித்து எல்லாம் செலவழித்து திரும்பி அவன் தகப்பிடத்தில் வந்து தஞ்சமடைந்து திரும்பவும் அந்த ஸ்தானத்திலே தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார். நான் அவனை குறித்து என்ன சொல்றது? கெட்ட குமாரன் சொன்ன. இங்கே ஒரு கள்ளன் சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டோம். இவரை பார்த்து நாம் சொல்றது மனம் திரும்பின கள்ளன். ஏன் தெரியுமா? அவன் கள்ளன் தான், திருடன் தான், அக்கிரமக்காரன் தான், சட்டத்தின்படி குற்றவாளி தான். ஆனாலும் அவன் கடைசி நேரத்தில் அதிலிருந்து விடுதலையானான். ஆனா இன்றைக்கும் நாம் சொல்றது என்ன தெரியுமா? கள்ளன், மனம் திரும்பின கள்ளன். ஒரு மனம் திரும்பி விட்டால் அவனை பார்த்து நாம் எப்படி கள்ளன் என்று சொல்றது? யோசி. இளையகுமாரன் தன் தவறை உணர்ந்து தகப்பிடத்தில் திரும்பி வந்துட்டான். நாம் என்ன சொல்றோம்? அவன் கெட்ட குமார். அவன் கெட்டு போனவன் தான், ஆனா திரும்பி தகப்பிடத்தில் வந்துட்டான். ஆனா அவனை பார்த்து நாம் கெட்ட குமாரன் என்று சோ இந்த நான் வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கத்திலே சிலுவையிலே அறையப்பட்டு சாவை நோக்கி கொண்டிருந்த மரணத்தை நோக்கி கொண்டிருந்த அந்த கடைசி நேரத்திலும் அவன் சொன்ன வார்த்தையும் அவனுக்குள்ளே ஏற்பட்ட மகத்துவமான மாற்றங்களையும் நாம் இந்த வார்த்தைகள் மூலமாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் கெட்டவனாக ஜீவிக்கிறான், தவறான வழியில நடக்கிறான், மனம் போல வாழ்றான், பாவத்தில் புரள்றான், தேவன் இருந்தும் தேவன் இல்லை என்று அவன் நடக்கிறான் அல்லது நடிக்கிறான். ஆனாலும் அவனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, ஒரு காலத்தை கொடுத்து, ஒரு நேரத்தை கொடுத்து சிருஷ்டி தேவன், சிருஷ்டிகர், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் காத்துட்டே இருக்கிறார். ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போறது தேவனுக்கு சித்தம் இல்லை என்று வேதம் சொல்றது. ஒருவரும் கெட்டு போறது விருப்பம் இல்லை. எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாரும் வாழ வேண்டும், தன்னுடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும், விண்ணரசிலே தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து பங்கடைய வேண்டும் என்று சிருஷ்டி கர்த்தர் தேவாதி தேவன் மனுஷனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். God is waiting for everybody. ஒவ்வொருவருக்காகவும் தேவன் காத்துட்டு இருக்கிறார். அதுதான் தேவனுடைய தெய்வீக அன்பு. அகலம், ஆழம், நீளம், உயரம் காண முடியாத அன்பு என்று வேதம் விவரிக்கிறது. The divine love, தெய்வீக அன்பு. சோ இங்க நாம் பார்க்கிறோம் ஒருவன் சொன்ன வார்த்தைகளை இயேசுவின் பக்கத்திலே அறையப்பட்டு. ரெண்டு கள்ளர், ரெண்டு திருடர், ஆனா ஒருவன் சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை வெளிப்படுத்துறது. ஆனால் மற்றவனோ தன் குற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, மாறாக இயேசுவை பரிகசித்திருக்கிறான், பரிகாசம் பண்ணியிருக்கிறான். ஒரு கள்ளன் அவனுக்குள்ள ஏற்பட்டது மகத்துவமான மாற்றம், ஆனால் மற்ற கள்ளனோ அந்த நிலையிலும் சாகப்போற அந்த கடைசி நேரத்திலும் மரண வேதனை அனுபவிக்கிற அந்த கொடூர நேரத்திலும் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, மாறாக ஆண்டவர் இயேசுவை பரிகாசம் பண்ணினான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் இந்த மனம் திரும்பின அந்த இயேசுக்கு பக்கத்தில் அறையப்பட்ட அந்த மனிதன் சொன்ன வார்த்தையில இருந்து நாம் ஆறு முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அவைகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையை அளந்து நம்முடைய ஆண்டவர் இயேசுவை கிட்டி சேர போறோம், அவருக்கு சாட்சியாய் வாழ போறோம். இதுவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மாபெரும் மாற்றமாகும். ரோம சட்டத்தின்படி ஆணிகளால் அறையப்பட்டு அந்த மத்தியான வேளையிலே கொடிய வேதனையிலே அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஆணிகளிலே அவன் சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது, மரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கொடூர வெயில். நான் நம்புறேன் அந்த கடைசி நேரத்திலே பல எண்ணங்கள், பல நினைவுகள் அவன் உள்ளத்திலே வந்திருக்கும். நம்முடைய மனதிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் பல எண்ணங்கள் அலைமோதிக்கொண்டே இருக்கிறது, அல்லது பல எண்ணங்கள் நம்மை அலக்கழித்துக் கொண்டே இருக்கிறது. இங்கே நாம் இப்போது இங்கே இருந்தாலும் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்காதபடி நம்முடைய எண்ணங்கள் அலைமோதிக்கொண்டிருக்கலாம், அல்லது அலைவாய்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா அவற்றை கட்டுப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய தலைக்கு மேலே பறக்கிற ஒரு பறவையை நாம் ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் அது நம்முடைய தலையில கூடு கட்டாதபடி பாதுகாக்க நம்மால் முடியும் இல்லையா? அதுபோல நம்முடைய எண்ணங்களிலே ஒரு நிமிடத்துக்குள்ளே ஏராளம் நம்முடைய நினைவலைகளில் வந்து மோதினாலும் அவைகள் நமக்குள்ள கருத்தரிக்காமல், நம்மை கரைப்படுத்தாமல், நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்தாமல் நம்மை பாதுகாக்க நம்மால முடியும் பாருங்க. So we have to control our mind. So we have to drain our mind. சிலுவையிலே அவன் தொங்கிக் கொண்டிருந்த கடைசி நேரத்தில் பல எண்ணங்கள் அவனுக்குள்ள அலைமோதி சிந்தித்தான், சீதூக்கி பார்த்தான். தான் நம்புற பக்கத்தில் இருக்கிற ஒரு திரும்பி பார்த்தான். அவரை பார்த்தபோது அவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம், அவ்வாத்தியாக அவனுக்குள்ள இருந்து வெளிவரும். நாம் அதை படிக்கிறோம், நாம் அவைக்குள்ள இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களான. கடைசி நேரத்திலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திவிட்ட ஒரு மனிதன், என்னை கவனிங்க, கடைசி நேரத்திலும் அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்துவதிலே தான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் தங்கியிருக்கு. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசு லூக்கா மத்தேயு 23 அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் இப்படியாய் சொன்னார். அவர் கழுதையிலே பவனி வந்து எருசலேமுக்குள்ளே பிரவேசித்த போது அந்த நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கு. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் சிருஷ்டிகர். ஏன் தெரியுமா? எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நானும் உன்னை எத்தனையோ தடவைகள் சேர்த்துக் கொள்ள முயற்சித்தேன், ஆனாலும் நீயோ இந்த சந்தர்ப்பத்தை, இந்த சந்தர்ப்பத்தையும் இழந்து விட்டாய். ஆகவே இது முதல் உனக்கு எண்ண முடியாத பல பயங்கரமான சம்பவங்கள் சம்பவிக்க போகிறது என்று அந்த நகரத்தை பார்த்து கழி விட்டு அழுதார். அந்த கடைசி நேரத்திலும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் பாடுபட போற அந்த கடைசி நேரத்திலும் தேவன் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஆனால் அந்த நகர ஜனங்களோ, நகரத்து ஜனங்களோ, எருசலேம் நகரத்து ஜனங்களோ பாவ பரிகாரியாக அவரை பார்த்து மனம் திரும்பி பாவ ரட்சிப்பை பெற்று பரலோகம் செல்வதற்கு மாறாக தங்கள் பாவத்துக்கு பரிகாரமாக தங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு தங்களுக்காக தங்கள் பாவத்துக்கு பரிகாரமாக வந்த ஆண்டவரை சிலுவையிலே அறைந்து கொன்றார். சோ அந்த நகரத்துக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கடைசி சந்தர்ப்பத்தையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆகவே என்ன நடந்தது? கிபி 70 தீத்து டைட்டஸ் என்கின்ற ரோம சக்கரவர்த்தி பெரிய படையோடு வந்து அந்த நகரத்தை முட்டுகை இட்டு லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு குவித்தார் என்று சரித்திரம் சொல்றது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவு. ஆலயத்தை கொண்டே காட்டினார்கள், அதன் கல்லுகளை எல்லாம் காட்ட, எவ்வளவு பெரிய கல்லுகள் அளந்து அக்குரட்டாக அளந்து கட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீங்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் போகிற காலம் வரும். ஆண்டவர் அதை முன்னறிவித்தார். 70 பிற்பாடு அது சம்பவித்தன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சரித்திரம் சொல்றது, தீத்து ராஜன் அந்த ஆலயத்தில் கல்லுகள் ஒவ்வொன்று ஒன்றுக்கு மேல ஒன்று இல்லாதபடி ஞானிகளை பிடித்து சங்கிலிகளிலே பிணைத்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாவற்றையும் சிதறடித்தான். ஏனென்றால் ஆலயம் உள்ளாலே பொன்னால் மூடப்பட்டிருந்தது. ஆகவே கல்லுகளுக்கு இடையிலும் பொன் இருக்கும் என்று தீத்துராயன் எண்ணினபடியால் ஆண்டவர் இயேசுடைய வசனம் நிறைவரத்தக்கதாக ஞானிகளை பிடித்து சங்கிலிகளை பூட்டி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி ஆலயத்தை உழுது தள்ளிவிட்டான் என்று சொல்லி சரித்திரம் சொல்றது. எருசலேம் தனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி சந்தர்ப்பத்தையும் இழந்தது. அதனால் அது பயங்கரமான ஆபத்துகளையும் வேதனைகளையும் சந்தித்தது என்று சொல்லி சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் அடுத்த மாதம் கொண்டாடப்போற கிறிஸ்துமஸ் சத்திரகார் வந்திருக்கிறது யார் என்று அறிந்திருந்தார் தாராளமாக இடம் கொடுத்திருப்பார். சத்திரத்திலும் அவர்களுக்கு இடம் இல்லாதபடியால் பிள்ளையை சுத்தி முன்னணியிலே கிடத்தினார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ வந்திருக்கிறவர் யார் என்று சத்திரக்காரன் அறிந்திருந்தால் அவளே கூப்பிட்டு இடம் கொடுத்திருப்பார். படி அவன் அந்த சந்தர்ப்பத்தை இழந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நாம் இழந்துடக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் வாழ்க்கை என்பது தேவனுக்கு மனுஷன் கொடுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு அல்லது நல்ல சந்தர்ப்பம். இதை நாம் இழந்துடக்கூடாது. இன்னும் ஒரு தடவை நாம் பிறந்து மனித அவதாரம் எடுத்து வரவே முடியாது. மனுஷனுக்கு எத்தனையோ அவதாரம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் பைபிள் சொல்லுது மனுஷன் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அவன் இன்னொரு பிறப்பை குறித்து வேத வார்த்தையில இடமே இல்லை. ஒரு தரம் ஒரு மனுஷன் பிறக்கிறான், மறிக்கிறான், பிற்பாடு அவன் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு அடைகிறான். நாம் நம்பினமோ நம்பையிலையோ, நாம் ஏற்றுக்கொண்டமோ ஏற்றுக்கொள்ளலையோ, நாம் எல்லோருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பது சத்தியம். நீயும் நானும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம், எப்படி நம்முடைய நாட்களை செலவழித்தோம், தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை எப்படி நாம் வாழ்ந்து முடித்தோம் என்பதை குறித்து ஒரு கணக்கு நம்மை உருவாக்கி நமக்கு உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். சோ சந்தர்ப்பத்தை நாம் தவறக்கூடாது. ஆனால் இந்த மனிதன், ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கத்தில் அறையப்பட்டிருந்த இந்த மனிதனோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விட்டான். ஒருவன் அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டான், ஆனா இன்னொருவனோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விட்டான். நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்துறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் அமையும். ரெண்டு திருடர், ரெண்டு கள்ளர், ரெண்டு குற்றவாளிகள் இயேசுவுக்கு பக்கத்தில் அங்காலும் இங்காலும், வலது பக்கம் இடது பக்கம். ஆனா ஒரு திருடன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விட்டான். ஆனா இன்னொருத்தனோ அந்த சந்தர்ப்பத்தையும் இழந்து தன்னை கெடுத்துக் கொண்டான் பாரு. சோ தேவன் நமக்கு அருளுகிற வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், இவைகளை நாம் நழுவப்படக்கூடாது. வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நாம் எப்படி வாழப் போறோம் என்பதை குறித்து தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சோ இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கத்திலே அறையப்பட்டிருந்த அந்த மனிதனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கிட்டத்தட்ட ஆறு காரியங்கள் சீக்கிரமாக சுருக்கமாக இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போறோம். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை தரப்பாரா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த 40வது வசனம் சொல்றது, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? சோ இந்த வசனத்தை நான் சிந்தித்த போது இந்த வசனம் நமக்கு காட்டுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இவர் சொன்ன வாக்கியம் மற்றவனை பார்த்து, தன்னை போல சிலுவர் அறையப்பட்டிருக்கிற மற்றவனை பார்த்து அவன் சொல்லுறான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? சோ அவருடைய வார்த்தை அவருடைய மனதை நமக்கு வெளிப்படுத்துறது. ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனை அவன் யார் என்று வெளிப்படுத்தும். இயேசு சொன்னாரு, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை பகையறுக்கும் அல்லது வெளிப்படுத்தும். சோ இந்த மனிதன் இந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு இந்த கடைசி நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தையை வைத்து நாம் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்றால், முதலாவது நாம் காணக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், இவருடைய வாழ்க்கை வார்த்தையில் இருந்து இவனுக்குள்ளே அடிப்படையாக அந்த நேரத்தில் ஒரு மெய்யான மனம் திரும்புதல் அல்லது மன மாற்றம் உண்டாகிருக்கு. ரிப்பெண்டன்ஸ், த ட்ரூ ரிப்பெண்டன்ஸ், தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி ஹூ வாண்ட்ஸ் டு லவ் ஓ பிலீவ் இன் காட். முதலாவது இந்த மனிதனுக்குள்ள நாம் பார்க்கிற காணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவனுக்குள்ள ஏற்பட்ட ஒரு மெய்யான மனம் திரும்புதல். இவனுக்குள்ள ஏற்பட்ட மனம் திரும்புதல் ஒரு மாபெரிய மாற்றம். இந்த அடிப்படையில் இருந்து அவனுக்குள்ளே இருந்து வெளிவருது வார்த்தை, ஏன் நீ இப்படி சொல்றப்பா, நாம் இந்த ஆக்கினைக்கு உட்பட்டும் நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? ஆனா மற்றவனோ இப்படி பேச இல்லை, ஆண்டவரை இப்படியான பாடுகள் அனுபவிக்கிற வேளையிலும் ஆண்டவரை பரிகாசம் பண்ணினாலே ஒழிய அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படலை. ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான், உயிர் போய்கொண்டிருக்கு. இந்த கடைசி நேரத்திலும் ஒருத்தன் ஆண்டவரை பரிகசித்துக் கொண்டே இருக்கிறான், தன் ஜீவனுக்கே கேடு உண்டாக்கிக் கொண்டார். ஆனா மற்றவனோ இந்த கடைசி நேரத்திலும் தன் நிலையை உணர்ந்து, அதாவது தன்னை உணர்ந்து, தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைந்து, அல்லது தான் செய்த அக்கிரம செயல்களை நினைந்து 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 உணர்ந்து, அந்த சூழ்நிலையிலும் ஆணிகளிலே தொங்கினாலும் அந்த நிலையிலும் அவன் மனம் திரும்பி இருக்கலாம் பார். இடையே சிலருக்கு வாழ்க்கையில கடுமையான சூழ்நிலையில போய்கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கூட சிலருக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுறது. நம்மை செப்பனிடுவதற்கு, நம்மை வணைந்தெடுப்பதற்கு தேவன் தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமான, சரியான ஒரு பாத்திரமாக நம்மை வணைந்தெடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில கடுமையான சம்பவங்களை, காரியங்களை, நிலைமைகளை அனுமதிக்கிறார். நம்மை சொப்பனிடுவதற்காக, நம்மை செம்மையானவர்களாக மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரணான தன்மைகள் நீக்குவதற்காக, தனக்கு ஏற்ற பாத்திரமாக நம்மை மாற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே சில கடுமையான, கஷ்டமான சம்பவங்கள், சூழ்நிலைகள், காரியங்களை அனுமதிக்கிறார். அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை கேதுவாக. ஒரு மனிதன் கடுமையான சூழ்நிலையிலே மனம் திரும்பினான், மற்ற மனிதனோ கடுமையான சூழ்நிலையிலும் மனம் திரும்பாமல் தன் ஜீவனையே கெடுத்துக் கொண்டான். என கருமையானவர்களே, மெய்யான மனம் திரும்புதல் தான் நம்மை தேவன் பக்கமாக திருப்பும். ஆண்டவர் இயேசு பிரசங்கத்திலே அவர் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? அவர் ஞானஸ்நானம் எடுத்து பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு, பகிரங்க ஊழியத்துக்கு வந்தபோது ஜனங்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. யோவான்ஸ்நானனுடைய பிரசங்கத்தின் ஆரம்பம் என்ன தெரியுமா? இதே தலைப்பு தான், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து தெய்வம் சொல்கிறாரு, மனம் திரும்பு, உன் வழியை மாற்றிக்கொள். ஏனென்றால் நீ போற வழி தவறு. அவதான் நீதிமன்றம் சொல்றது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனா முடிவோ மரணம் அப்படின்னு சொல்லப்படும். இன்னைக்கு நாம் போற வழி நமக்கு சரி போல தோணும், நல்லது போல தோணும், ஆனா வேதம் சொல்றது முடிவு மரணம், சாவு. உன் ஆத்மாவை ஏன் நீ கெடுக்கணும்? நாம் நமக்கு தெரிந்த வழிகளிலே நடந்து நமக்கு ஏற்ற வழிகளில் நடப்போமா இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனா தேவனுடைய வழியிலே நாம் நடப்போமா இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைய முடியும். இயேசு சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படு. பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது, அதன் வழியாக போகிறவர் சிலர். ஆனா கேட்டுக்கு போற வழியோ, வாசலோ விரிவாக இருக்கிறது, விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் போகிறவர் அநேகர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீ போய்கொண்டிருக்கிற வழி எந்த வழி என்பதை நீ சற்று நின்று சிந்தித்து சீதூக்கி பார்ப்பாயா? நீ போய்கொண்டிருக்கிற வழியை, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நின்று சற்று சிந்தித்து சீதூக்கி பார்ப்பாயா? உன் மனசும் மாமிசமும் விரும்புகிற சொந்த வழியிலே நடந்து முடிவிலே மரணம், அதாவது நித்திய மரணம், பாதாளம், நரகம். ஆனால் மெய்யான மனம் திரும்புதலோ நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பார். ரெண்டு கள்ளனும் மறித்தான், ஆனா ஒருத்தன் மனம் திரும்பினான், வாழ்வை பெற்றுக் கொண்டான். மற்றவனோ மனம் திரும்பாமல் மரணத்தை சந்தித்தார். முடிவு நரகம். இந்த கருமையான தேவ ஜனமே, நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17:30 இப்படியா சொல்றது? அப்போஸ்தலர் 17:30, அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், ஆனா இப்பொழுதோ என்னவோ மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கிறார். அறியாமையின் காலங்கள் தேவன் காணாதவர் போல இருந்தார், ஆனா இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கிறார். ஹலோ, ஒரு காலத்தில் நாம் தேவனை சரியாக அறியாமல் இருந்தோம். ஆகவேதான் தெய்வம் இல்லாதவைகளை தெய்வம் என்று எண்ணி அவைகளை வணங்கினோம். நமக்கு பக்தி இருந்தது, பலவிதமான கிரியைகளை செய்தோம். ஆனால் இப்பொழுது மெய் தெய்வத்தை அறிந்த பிற்பாடும் மனப்பூர்வமாக நாம் பாவம் செய்யவே கூடாது. ஏனென்றால் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். அறியாமையின் காலங்கள் நாம் ஆண்டவர் இயேசுவை அறியாமைக்கு முன்பாக நாம் செய்த பாவங்களை ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை. அதையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார் என்று எழுதப்பட்டது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவைகளை ஆண்டவர் நினைக்கிறதே அல்ல. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஆண்டவர் இயேசுவை அறிந்த பிற்பாடு, நாம் ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யவே கூடாது. அறியாமையின் காலங்களை காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கிறார். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் மனம் திரும்புதலுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் சாவு மணி அடிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆராதனைக்கு வர்றோம், கத்தரை தேடுறோம். ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டியது என்ன என்று கூட நீங்க சிலர் நினைக்கலாம். என்ன கருமானவர்களே, நாம் மரணத்தை சந்திக்கும் வரை, அல்லது இந்த பூமியில நாம் வாழும் வரைக்கும் நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கோம். இட் இஸ் ஒன் கோயிங் ப்ரோசஸ். அதுக்குதான் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 நாம் என்ன செய்யறோம், மனம் திரும்புறோம். அவதான் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய அறைகூவலுக்கு நம் செவிகளை திறந்து மூடிக்கொண்டோம். ஆனால் நாம் கூப்பிடும் போது தேவன் செவி கொடுக்க மாட்டார். அவர் கூப்பிடும் போது நம்முடைய செவிகளை நாம் அடைத்தால், நாம் கூப்பிடும் போது அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டார். ஆகவேதான் தேவனுடைய வசனத்தை கேட்காமல் தங்களுடைய செவிகளை மூடிக்கொள்றவர்கள் என்னதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் தேவன் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டார். அதான் நீதிமன்றம் சொல்றது, வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கிறது. யாரு வேதத்தை கேளாதவர்கள், அவர்கள் ஜெபிக்கிறார்கள். வேதத்தின்படி நடமாதவர்களும் ஜெபிக்கிறார். ஆனால் அந்த ஜெபம் ஆண்டவருக்கு அருவறுப்பாக இருக்கிறார். ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்கு. உண்மையான தேவனுடைய ஜனத்தின் ஜெபமும் அவருக்கு பிரியமாக இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். இந்த மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தாலும் இனி ஒரு தடவை அவன் கீழே இறங்கி வரவே முடியாது. ரோம சட்டத்தின்படி ஒருவன் சிலுவையிலே அறையப்பட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அவனை கீழே இறக்கவே முடியாது. அவன் சாவும் வரைக்கும் அதில் தொங்கத்தான் வேண்டும். எத்தனை மனுஷியானமாக இருந்தாலும் சாவும் வரைக்கும் அவன் சிலுவையில் தொங்க வேண்டும். அதுக்கு முன்பாக எந்த காரணத்தை கொண்டும் அவனை சிலுவையிலிருந்து இறக்கவே முடியாது. ஆகவே தான் சாகப்போற அந்த கடைசி நேரத்திலும் இந்த மனிதன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மனம் திரும்பின. அவனுக்குள்ள ஏற்பட்ட மாபெரும் மாற்றம் அவனுக்கு வாழ்வை கொடுத்தது. பார், எனக்கு அறிமானவளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்க இந்த சந்தர்ப்பம், இந்த வாழ்வு ஒரே ஒரு வாழ்வு. பாவத்துக்கு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவின் பக்கம் நாம் திரும்பவுமா இருந்தால் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லது இது என்னுடைய வாழ்வு, நான் இப்படிதான் வாழ போறேன், இட் இஸ் அப் டு யூ. ஹலோ, நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியங்களை கேட்காதபடி, இந்த வார்த்தைகளை கேட்காதபடி உங்களுடைய காதுகளை அடைத்துக் கொள்ளலாம். அல்லது இந்த வசனத்தை கேட்ட பிற்பாடும் தொடர்ந்தும் நீங்கள் உங்க விருப்பப்படி வாழலாம், உங்களோட மனம் போன போக்கில வாழலாம், நீங்கள் விரும்புகிறபடி வாழலாம், பாவத்தை செய்யலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், சத்தியத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, உங்களுக்கு இடம் இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, உண்மைதான். ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், இந்த உலகத்தில் நீங்க வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு உரிய ஒரு தீர்ப்பு, ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவரிடத்தில் உண்டு என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஆகவேதான் பிரசங்கிற புத்தகம் சொல்றது, வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன்னை சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு, உனக்கு உயிர் கொடுத்த ஒரு தேவன் உண்டு, உன்னை உண்டாக்கின ஒரு இறைவன் உண்டு என்பதை உன் மனதில் நிறுத்து. ஆகவே நிறுத்தி அந்த பொல்லாத வழிகளை, பாவத்தை விட்டு விலகி தூய்மையாய் வாழ்ந்துகொள். ஏனென்றால் நீ தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டி வர. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் மிக முக்கியமான காரியம். இந்த மனிதன் கடைசி நேரத்தில் மனம் திரும்ப சொன்ன பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சரிதான், எனக்கும் கடைசி நேரம் வரட்டும், அப்ப நான் மனம் திரும்ப. அப்படி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். நான் உன்னை கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கை குறித்த கடைசி நேரம் நம் யாருக்கு தான் தெரியும்? என்ன பொம்பு திடீரென்று ஏற்பட்ட ஒரு அட்டாக் தாக்குதல், கிட்டத்தட்ட 180 பேருக்கு மேலும் மரித்திருக்கிறார். நினைத்து பார்த்திருப்பார்களா, இன்னைக்கு எனக்கு மரணம் இருக்கும். அவருடைய சிந்தனை கூட நினைத்திருக்க மாட்டார், இன்னைக்கு நான் சாக போறேன், இன்னைக்கு எனக்கு கடைசி நாள். நினைத்திருப்பார்களா? அப்படி நினைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனா அன்றைக்கு அவருக்கு கடைசி நாள், இட் இஸ் பினிஷ், அவருடைய வாழ்க்கை முடிந்தாயிற்று. திரும்ப ஒரு சந்தர்ப்பம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு அவங்க இடமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, நம்முடைய கடைசி நாட்கள் நமக்கு தெரியாது. ஆகவே நாம் காலம் தாழ்த்தாமல் இப்பொழுதே ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நாம் மனம் திரும்பவுமா இருந்தால் நம்மை வாழ வைக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னங்க நம்முடைய என்ன கஷ்டமான காரியத்தை நம்மிடத்தில் கேட்கிறார்? தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப சொல்லி நம்மளை கேட்கிறார். இதை விட ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தகப்பனை எடுங்க, தன் பிள்ளைகள் தவறான காரியங்களை செய்யும் போது தகப்பன் புத்தி சொல்றான், அதுக்கு மிஞ்சி அந்த பிள்ளைய தேவை அளவுக்கு தண்டிக்கிறான், கண்டிக்கிறான் அல்லது தண்டிக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் வாழ வேண்டும், அவன் திருந்த வேண்டும், அவன் வாழ வேண்டும். அவருடைய நன்மை கருதி சில சிரிச்சித்தாவது அவருடைய நன்மை கருதி அவனை சிரிச்சித்தாவது அவன் திருந்த திருத்த வேண்டும் என்று அந்த தகப்பன் விரும்புகிறான். ஏங்க மாமிசமான மனுஷர்களுக்கு பிள்ளைகள் மேல இவ்வளவு அன்பு இருக்குமா இருந்தால், நாம சிருஷ்டித்த பரம தேவனுக்கு, பரம தகப்பனுக்கு நம்ம எவ்வளவு அன்பு இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பேன். ஆகவேதான் தன் சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார் என்று பைபிள் சொல்லு. தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்ததனால் அன்பு இன்னதென்று விளங்குகிறது என்று வேதம் சொல்றது. நாம் பாவிகளாக இருந்த போதும், நாம் அக்கிரமக்காரராக இருந்த போதும், தேவனுக்கு தூரமானவர்களாக இருந்த போதும் தேவன் தன் சொந்த குமாரனே நமக்காக கொடுத்தார். ஏன் தெரியுமா? உன்மேலும் என் மேலும் வைத்த அந்த அளவற்ற அன்பு பார். இப்பொழுது ஆண்டு நம்மிடத்தில் கேட்கிறது என்ன? மனம் திரும்ப, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப, தாறுமாறான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப, பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வா, அநீதிகளை விட்டு நீதிக்குள்ளே திரும்ப, சத்தியத்துக்கு புறமான வாழ்க்கையை அப்புறப்படுத்தி விட்டு சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வா என்று தேவன் இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எனக்கருமையான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட நாமும் மனம் திரும்பத்துக்குரிய காரியங்கள் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளையும் குறித்து ஆண்டவர் சொல்லும் போது 7 சபைகளுக்கும் அது ஒரு சபையை தவிர்த்து மனம் திரும்பு என்ற வார்த்தையை பாவித்தார். சபைக்குள்ளே இருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பு. உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு நான் சொல்லல, பட் சபைக்குள்ளே இருக்கிற மக்களையும் சொல்றேன், நாம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப, பாவங்களை விட்டு மனம் திரும்ப, அசுத்தமான காரியங்களை விட்டு, அசுத்தமான அந்தரங்கத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்ப. இதை தேவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. உலகம் ஒரு ஆமை சொன்ன. ஆகவே இந்த மனிதனுக்குள்ளே ஏற்பட்டது ஒரு மாபெரும் மாற்றம், அதான் மனம் திரும்ப சொல்றேன். சத்தியத்தை கேட்டு 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 நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப. வேதமே வெளிச்சம் சொல்லப்படுது. இந்த வெளிச்சம் நம்முடைய பாவ கிரியைகளை நமக்கு சுட்டிக்காட்டும், அல்லது நம்முடைய அறியாமைகளை நமக்கு வெளிப்படுத்தும். இதை நாம் கற்றுக்கொண்டு 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 நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே மெய்யான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியம். இந்த மனிதனுக்குள்ளே இந்த மெய்யான மனம் திரும்புதல் உண்டானபடியால் அவனுக்குள்ளிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை அவர்களை வெளிப்படுத்த நாம் பார்க்கலாம். போடு இரண்டாவது காரியம், இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்பட்டதில்லை. சோ இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இரண்டாவது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே ஒரு தேவ பயம் இருந்திருக்கு. நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? இவ்வளவு ஆச்சரிய அடைந்தும் இவ்வளவு வேதனை அடைந்தும் நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? கண்டிக்கிறான். சோ இந்த மனம் திரும்பின இந்த மனிதனுக்குள்ளே ஒரு தேவ பயம். நான் நம்புறேன் இவன் மனம் திரும்புதலின் அடிப்படையில் தான் இவனுக்குள்ள அந்த தெய்வ பயம் வந்திருக்கு. எவர்களுக்குள்ளெல்லாம் மெய்யான மனம் திரும்புதல் உண்டோ அங்கே தேவ பயத்தை நாம் காண முடியும். தேவ பயம், நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? ஏன் தெரியுமா? அவன் தகாத வார்த்தைகளை சொன்னபோது, நான் சொன்னதல்ல கவனி, டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட், அங்கு இங்கு உங்களுடைய சிந்தனைகளை கலைவிடாது. பே யுவர் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட், லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட். ஏனென்றால் பக்கத்தில் இருந்த மற்ற கள்ளன் தாறுமாறான வார்த்தைகளை பேசுகிறான், தவறான வார்த்தைகளை சொல்லுகிறான். அவன் பேசின வார்த்தைகளை வைத்து இவன் சொல்றான், நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? அப்ப இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம்? ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுறவனா என்பதை நாம் கண்டுகொள்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் வாயின் வார்த்தை. இந்த மனுஷன் பேசின வார்த்தைகளை வச்சு அவன் சொல்றான், நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? என்ன கருமையான உங்களே, தேவனுக்கு பயப்படுற பயம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். சோ ஒரு தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷனை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? அவன் வாயின் வார்த்தை. தாறுமாறாக பேசுறவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு பயப்படுறவங்க சொன்னால் நம்பாதீங்க. தாராளமாக அள்ளி கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் தங்கள் வாயின் வார்த்தையில தாறுமாறாக பேசுறவர்களை பார்த்தால் அவர்கள் தேவனுக்கு பயப்படுறவங்க சொல்லாதீங்க. ஐ ஸ்பீக் தி ட்ரூத். அதுதான் பைபிள் சொல்லுது, உன் வாயின் வார்த்தைகளாலே பிடிபட்டார் சிக்குண்டார். சில வேளையில நாம் பக்தி உள்ளவர்கள் தான், பரிசுத்தவான்கள் தான், தேவ ஆவியை பெற்றவர்கள் தான், அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான். ஆனா சாதாரணமாக இருக்கும்போது நம்மை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கோபம் வந்துட்டா ஒரு மனுஷன் எப்படி கண்டு பாரு? ஹலோ, சாதாரண இதெல்லாம் கூலா இருக்கும். ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள கோபம் வந்துட்டேன்னு சொன்னா அவனை பாருங்க எப்படி இருக்கான். பைபிள் சொல்றது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது, உன் வாயால பாவம் செய்யாது. கோபம் வராத ஒரு மனுஷனை சொல்லுங்க, எல்லாரும் கோபம் வருது. ஹலோ, எல்லாருக்கும் கோபம் வருது. ஆனா பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்களை எரிச்சல் தனிய கடவுது. இந்த கோபம் இருக்கு பாருங்க, ஒரு கொடிய சுபாவம். ஒரு நிமிஷத்தில் ஏற்பட்ட கோபத்தினால் கொலை செய்து பல வருஷங்களாக சிறையில் இருந்து வாடுகிறவர்கள் ஏராளம் தெரியுமா? ஒரு நிமிஷம் ஏற்பட்ட கோபத்துக்கு இடம் கொடுத்த கொலை, பல வருஷங்கள் வருஷங்கள் சிறையில் வாழ்க்கையே சிறையில கடந்து போதுபார். ஒருவேளை உள்ள இருந்து கவலைப்படலாம், ஏன் நான் இப்படி செஞ்சேன், ஒரு நிமிஷம் எனக்கு இல்ல எழும்பின கோபத்துக்கு நான் இடம் கொடுத்தபடியால் அல்லவா இத்தனை ஆண்டுகள் இந்த கம்பிக்குள்ளே இந்த சிறைக்குள்ளே கிடக்கிறேன், என் எதிர்காலமே போய்விட்டது என்று புலம்பலாம் இல்லையா? காரணம் என்ன? அவர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த கோபத்துக்கு இடம் கொடுத்த. பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. இதற்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், கோபம் வந்தால் எத்தனை பேர் நம்முடைய வாயை நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்வோம். தாறுமாறான பேச்சுகள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று இன்றைக்கும் அதில் இருந்து நாம் மனம் திரும்பாமல் இருக்கு. வருஷம் போகுது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வருஷம் போகுது, ஆனா நம்முடைய வாயின் வார்த்தையில ஒரு சீரில் பாரு, ஒரு நேரில் பாரு. ஏன் தெரியுமா? அடிப்படை என்னென்றால், நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் சரியா இல்லை. நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டும் தேவனுக்கு பயப்படுற இல்லையா? அது ஏன் இப்படி பேசுறாய், ஏன் இப்படியான வார்த்தைகளை சொல்லுகிறாய்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு தேவனுக்கு பயப்படுற மனுஷனும் மனுஷியோ அவன் தன் வார்த்தையிலே கவனமாக இருப்பான். தாறுமாறான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள், இது ஆபாச வார்த்தைகள், இன்டிரக்டான வார்த்தைகள். ஏன் தெரியுமா? அவருடைய இருதயம் கேடு உள்ளதாக, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. இங்க உள்ள கேடு, அவங்க பைபிள் நிறைய பேர் நான் படிக்கும் எல்லாத்திலும் பார்க்க, திருக்குள்ளதும் கேடுள்ளதும் இந்த இருதயம் சொல்லும். இயேசு ஒருவரிடத்தில் சொன்னார், நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீங்க? நீங்க பொல்லாதவர்கள், ஆகவே பொல்லாதவர்களை பேசுறீங்க. நீங்க பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீங்க? நாம் தேவனுக்கு பயப்படுறவர்களாக இருந்தால் நம்முடைய வார்த்தையில நாம் கவனமா இருப்போம், மற்றவர்களை நாம் குறைவாக பேச மாட்டோம். பைபிள் சொல்றது, பட்டய குத்துகள் போல பேசுறவர்களும் உண்டு. சில பேர் நல்ல உள்ளங்களை உடைச்சு சுக்கு நூறாக்கி விடுறாங்க. பேசுகிற வார்த்தைகளால் ஏற்படுற காயங்கள், தாக்கங்கள் ஆறாத புண்கள் போல். பட் வி பிலீவ் இன் காட், தேவனை நம்புறோம், கடவுளை நம்புறோம், ஆனா தேவ பயம் நமக்குள்ளே இல்லை. ஆவது நம்முடைய வார்த்தையில இன்றைக்கும் ஒரு சீரலாம். நீ தேவனுக்கு பயப்படுற மனுஷியாக இருந்தால், மனுஷனாக இருந்தால் உன் வாயின் வார்த்தைகளை, ஒருவேளை நமக்குள்ள இந்த அறிவு இல்லாமல் இருக்கலாம், அறியாமல் நம்முடைய கண்களை குருடாக்கும். சத்தியத்தின் தெளிவு என்னவென்றால், சத்தியத்தின் தாற்பயம் என்னவென்றால், தேவனுக்கு பயப்படுறவர்கள் தங்கள் வாயின் வார்த்தையிலே கவனமா இருக்கும். Even when you speak with your children also, you have to be careful about your words through your mouth. Even between the husband and wife also, we have to control our mouth. வீட்டிலும் நாம் தேவ பிள்ளைகள் தான், சபையிலும் நாம் தேவ பிள்ளைகள் தான், சந்தைக்கு போனாலும் தேவ பிள்ளைகள் தான். So we cannot change ourselves. நாம் நாம தான், நீங்க நீங்க தான். சோ எங்க இருந்தாலும் நாம் தேவ பிள்ளைகள் தான், தேவ ஆவியை பெற்றவர்கள். அவ நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனமாக இருக்கும். ஏன் தெரியுமா? நாம் பேசுற வார்த்தைகளை பைபிள் சொல்லுது, கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஹலோ, நாம் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தை கேட்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார். யார் அதை கவனிக்க போற? கர்த்தர் அதை கவனி. இன் எவ்ரி கன்வர்சேஷன் தேர் இஸ் சைலண்ட் லிசனர். ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் சைலண்டாக ஒருவர் கேட்டுட்டே இருக்கிறார். இன்னைக்கு எப்படியான காரியங்களை நாம் அடிக்கடி சபையில சொல்ல வேண்டியதான் இருக்கு. சில நேரம் நாம சொல்லுவோம், இந்த சத்தியங்களை மறந்தோம்னு தெரியாது, நம்ம நாவு தாராளமாக புரட்டி தள்ளுறோம். சொல்றது என்ன, எலும்பில்லாத நாவால வரம்பில்லாமல் பேசுவோம். பெருமையான வார்த்தை நம்மளையே குறித்து பெருமையாக பேசுது. பைபிள் சொல்லுது, உன் வாய் உன்னை புகழ வேண்டாம், பிறன் வாய் உன் புகழ. மனுஷ புகழ்ச்சியை தேடி அலையாது, அதன் மேல பிரியமா இருக்காது. அது தேவனுக்கு பிரியமில்லாத குணம். பெருமையான வார்த்தைகளை பேசணும், தவறான வார்த்தைகள், தாறுமாறான வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள். யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். அது அல்லது போனால் நாம் தேவனுக்கு பயப்படுவதாக இருக்க முடியாது. நம்ம வாயின் வார்த்தைகளா நம்மையும் கெடுத்து மற்றவர்களையும் புண்படுத்தி காயப்படுத்தி. சோ தேவ பயம் வெளிப்படும் நம்முடைய வாயின் வார்த்தை. நீ உண்மையாக தேவனுக்கு பயப்படுற மனுஷனா இருந்தால் உன் வாயின் வார்த்தைகள் அதை தெளிவாகும். நீ உண்மையாக தேவனுக்கு பயப்படுற மனுஷனா இருந்தால் முறுமுறுப்பு, எப்ப பார்த்தாலும் முறுமுறு அல்லது ஏதாவது ஒரு குறை, அவரை பற்றி இவரை பற்றி குறை. நான் சொல்றேன் கேளுங்க, இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரைக்கும் நம்மள ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் போ. அதான் ஏ சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம அடுத்தவன் கண்ணில் இருக்கிற உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தினை பார்க்காம அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பனை பார்க்கறது. நம்ம கண்ணில நம்ம வாழ்க்கையில பெரிய தவறு இருக்குது, அதை குறித்து நாம் அக்கறை எடுக்கிறே இல்ல. மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்ப போன்ற காரியத்தை குறித்து நாம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவன் வாழ்க்கையிலே நாம் விளையாடுறதை குறித்து கவனமாக இருக்கோம். நாம் ஒருவர் ஒரு பக்தி விருத்தி உண்டாக பேசணும். எங்க நீங்களும் நானும் பேசுற வார்த்தைகளால மற்றவன் பக்தி விருத்தி அடையட்டும், அவங்களுக்கு பிளப்படட்டுமே. இயேசு குறித்த தீர்க்கதரிசி சொல்றது, அவர் வாயில இருந்து அருள் பொறிக்கிறது. நம்ம வாயிலிருந்து என்னதான், மற்றவர்களை ஊன்ற கட்டுகிற வார்த்தை, மற்றவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துற வார்த்தை, மற்றவர்களை கத்தருக்குள்ள பலப்படுத்துற பக்தி விருத்தி கேட்ட பரிசுத்த வாழ்வு கேட்டு நல்ல நலமான வார்த்தைகளை நாம் பாவிக்கிறது எவ்வளவு நலம் இல்லையா. யாக்கோபு சொல்றார், ஒரு ஊட்டில இருந்து தித்திப்பான தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் வருமா. அதுபோல நம்முடைய நாவு தேவனை புகழ்ந்து மற்றவர்களை சபிக்கிறதும் அசுத்தவாதத்துக்கு பேசுறதும் அது தேவனுக்கு முன்பாக சரியான காரியம் இல்லை, அது தேவனுக்கு பயப்படுற பயமும் அல்ல. நாம் நன்றாய் பாடலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், நான் சொல்றது காரியம் என்னவென்றால், நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனமாக இருக்கிறோமா. நமக்குள்ள மெய்யாக தேவ பயம் இருக்குமா இருந்தா நாம் பேசுற வார்த்தையில கவனமாக இருப்பேன் இல்லையா. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தரதை கவனித்து கேட்பார். தேவ பயம் அவனுக்குள்ள முதலாவது ஏற்பட்டது மனம் திரும்புதல், இரண்டாவது அவனுக்குள்ள ஏற்பட்டது தேவ பயம். அவனை கடிந்து கொண்டான், மற்றவன் பேசின வார்த்தைகளை கேட்டு கடிந்து கொண்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நம்பர் த்ரீ, மூணாவது காரியம், அவனுக்குள்ள இருந்த மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, தன் குற்றத்தையும் தன் பிழைகளையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல பக்குவம். அதான் பக்குவம் என்கின்ற வார்த்தையை நான் பாவிக்கிறேன். இந்த பக்குவம் நமக்கு தேவை. தன் குற்றங்களையும் தன் தவறுகளையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி நான் சொல்றேன், இந்த 41 வசனத்தை பாருங்க, 41, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். பாருங்க அவன் சொல்ற, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், மட்டுமல்ல நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். What is the meaning by that? ஹலோ, நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன். அதாவது அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, இந்த சிலுவை மரணம் நமக்கு சரிதான். ஏன்னா நாம அந்த அளவுக்கு நாம நம்முடைய அக்கிரமங்களை நாம் செஞ்சிருக்கிறோம், குற்றங்களை செஞ்சிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க தண்டனை தக்க பலனை அடைகிறோம். ஆனா இவரும் அப்படி செய்யலே. நாம் நம் தேசத்திலே நாம் சமூகத்திலே நாம் சமுதாயத்திலே நாம் செய்த அநியாயத்துக்கேற்ற தண்டனை நாம் சிறுவரை அறியப்பட்டிருக்கோம். சட்டம் நம்மை தண்டிக்குது, இந்த உலகத்தின் சட்டம் நம்மை தண்டிக்குது. ஆகவே நாம் அனுபவிக்கிற இந்த தண்டனை சட்டத்தின்படி சரிதான். அதாவது அவன் தன்னுடைய குற்றங்களையும் தன் தவறுகளையும் தன் பிழைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் அவனுக்குள்ள இருந்தது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங் ஃபார் எவ்ரிபடி ஹூ பிலீவ் இன் காட். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பிழைகளையும் நம்முடைய தவறுகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல பக்குவம் நமக்குள்ளே இருக்கிறது. அதுதான் பைபிள் சொல்றது, பாவத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வுடைய மாட்டார். ஒருவேளை தேவனுக்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்ற வார்த்தைகள் கடிக்கிறது போல இருக்கலாம். பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். எனக்கு அருமையானவர்கள், தன் குற்றத்தையும் தவறுகளையும் பிழைகளையும் அவன் ஏற்றுக்கொண்டான். சங்கீதத்திலே 19வது சங்கீதத்திலே அருமையாக ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 19:12, சங்கீதம் 19:12 வாசித்து பாருங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆஹா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாம். அருமையாக இருக்கு அந்த வசனம் இல்லையா? அண்டர்லைன் தட் வேர்ட் ப்ளீஸ் இஃப் யூ கேன். ஓ, கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேணுமா இருந்தால், தேவனுக்கு பிரியமாக நான் வாழ வேண்டுமா இருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணுமா இருந்தால், என்னுடைய பிழையை நான் உணரணும். என் பிழையை நான் உணராமல் எங்க திருந்துறது, எங்க மாறுறது, எப்படி தேவனை பிரியப்படுத்துறது, எப்படி தேவ சாயலாய் மாறுறது, எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றது, இட் இஸ் இம்பாசிபிள். என்ன கேளுங்க, பொதுவாக என்ன கவனிக்க தேவன், பொதுவாக நம்முடைய மனுஷீக சாயல் நாம் தவற ஏற்றுக்கொள்ள என்ன செய்யும் தெரியுமா? மாறாக சில பேர் நம்முடைய தவற மற்றவர்கள் மேல தூக்கி போடும். நான் அப்படி சொல்லல, அவங்க தான் அப்படி சொன்ன. நான் அப்படி செய்யல, அவங்க தான் அப்படி சொன்ன செஞ்சா. எனக்கு அருமையானவர்களே, நம் பிழைகளை நாம் ஒத்துக்கொள்ற ஒரு பக்குவம் வேணும். அப்போதுதான் நமக்குள்ள ஒரு மெய்யான மாற்றம் இருக்கும். தன் பிழைகளை உணர்றவன் யார் என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த வசனம் இருக்கு 19:12. இன்னைக்கு நம்முடைய பிழைகளை நாம் உணராதபடியால் தான் நமக்குள்ள மனம் திரும்புதலும் இல்லை, மாற்றம் இல்லை. எவன் தன் பிழைகளை உணராமல் மனம் திரும்பாமல் இருக்கிறானோ அங்க முரட்டாட்டம் உண்டா? இட் வில் கிரியேட். ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு வழி திறந்து கொடுக்கும். அவதான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுவிடும். அனனியா சப்பீரா தாங்கள் வித்த சொத்துல பாதியை வஞ்சித்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க. அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு பொய்யும் சொன்னாங்க. இவளுக்கு தான் வித்தம். ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு வழிவகுக்கு பாருங்க. நாம் பிழைகளை தேவனுக்கு முன்பாக திறந்த இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக அந்த துணிவு நமக்கு இருக்கணும். கோழைகளாக இருக்கக்கூட. I have to accept my fault before the Lord with an open heart. இல்லாவிட்டா எப்படி நான் பாவினதை நான் ஒத்துக்கொள்ள போறேன்? நம்முடைய பிழைகளை நம்முடைய பாவத்தை நாம் ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் தேவனும் நம்மை மன்னிக்கிறதுக்கு சித்தமா இருக்க. ஹலோ, நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த பாவங்கள், நாம் செய்கிற தவறுகளை ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கவே முடியாது. தாவீது பாவம் செய்தான், ஆனா அவன் தன் பிழையை உணர்ந்து மனந்திரும். ஆனா சவுலும் பாவம் செஞ்சான், அவனுக்குள்ள இந்த ஸ்டேட் வர ஸ்டேஜ் வர இல்லை. அவன் உணர்ந்து மனந்திரும்பல், ஆனா தாவீது உணர்ந்து மனம் திரும்பினான். ஆகவே என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனால சாட்சியும் பெற்றான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? வீட்டிலையும் சரி, ஊழியத்திலும் சரி, எங்கும் நம் பிழைகளை உணர்கிற நல்ல பக்குவம் நமக்குள்ள இருக்குமா இருந்தால் நல்ல ஃபெலோஷிப்புகளை உருவா. வி கேன் மேக் அ குட் ஃபெலோஷிப். நல்ல ஐக்கியங்களை உண்டாக்குவதற்கு, நல்ல குடும்பங்களை கட்டுவதற்கு, நல்ல சபைகளை கிறிஸ்துவுக்குள்ள கட்டி எழுப்புவதற்கு நாம் பிழைகளை உணர்கிற பக்குவம் நமக்கு இருக்கணும். அப்பொழுதுதான் இன்னொருவர் வந்து நம்முடைய பிழையை நமக்கு உணர்த்தும் போது நான் திருந்த முடியும். தாவீது பாவம் செய்தது உண்மைதான், ஆனா நாத்தான் வந்து உணர்த்தின போது அவர் என்ன உணர்ந்து திரும்பினான் சொல்லி நான் பாரு. அவர் எது தெரியும், ஹோ நீ யாரு? ஐ ஆம் தி கிங் ஆஃப் திஸ் கண்ட்ரி, நான் இந்த தேசத்தின் ராஜாவாக இருக்கிறேன், நீ யாரு என் பிள்ளைய சொல்றதுக்கு? இன்னைக்கு சிலருக்கு சொல்லி பாருங்க, பிரதர் இப்படி செய்ய, ஹோ ஹூ ஆர் யூ, நீங்க யாரு எந்த பிள்ளைய சொல்றது? சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க, உள்ள நினைப்பார் இவர் யார், நான் செய்யற பிள்ளைய தட்டி கேட்கறதுக்கு இவர் யார், நான் செய்கிற தவறை கேட்கறதுக்கு இவர் யார். இந்த ஸ்டேஜ் நம்ம இன்னும் ஒரு கோரமான சூழ்நிலைக்குள்ளே நம்ம நடத்தி சார். சத்தியத்தின்படி தேவனுக்கு முன்பாக ஒருவர் வந்து, பிரதர் சிஸ்டர் நீங்க செய்யறது தப்பு, இப்படி செய்யாதீங்க, அல்லது இப்படி கதைக்காதீங்க, இப்படி நடக்காதீங்க என்று சொல்லும் போது, ஒரு உண்மையான ஒரு தேவட மனுஷனோ மனுஷியோ அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்வான், அதை விட்டுட்டு எதிர்த்து நிற்க மாட்டான். நீ யார் என்ன, தன் பிழைகளை உணர்வன். இந்த மனிதனோ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் தன் பிழையை உணர்ந்தான். நாமோ நடப்பித்தவர்களுக்கு ஏற்ற பலனை அனுபவிக்கிறோம். நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், ஏன் தெரியுமா? நாம் செய்த குற்றங்களுக்கா? ஆனா இவரோ குற்றம் செய்யாமல் அறையப்பட்டிருக்கிறார். நாம் தகாதவர்களை நடப்பித்தோம், சட்டம் நம்மை தண்டித்திருக்கிறது, ஆனால் இவரோ தகாதவன் நடப்பிக்க இல்லை என்று அவர் சொல்றான் பாரு. நான் சொல்றது தயவு செய்து செஞ்சீங்க, இதை நீங்க செஞ்சீங்களா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நம்ம பிழைகளை நாம் உணர, நம்முடைய முரட்டாட்டங்களுக்கும் நம்முடைய அடங்காத்தன்மைகளுக்கும் நம்முடைய கோபங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து, அல்லது நம்முடைய பிடிவாதங்களுக்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய பிழைகளை நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருப்போமா இருந்தால் தேவக்கரன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாது. ஆகவே இவனை போல, இந்த மனிதனை போல நம்முடைய தவறுகளை உணர்கிற ஒரு நல்ல இருதயத்தை தேவன் நமக்கு தருவாரா? சரி, ஆமே சொன்ன. அடுத்த காரியத்துக்கு நாம் கருத்து சொல்லுவோம். இன்னொரு காரியம் அவருடைய வாழ்க்கையில நாம் கண்டுகொள்றது என்ன தெரியுமா? இந்த 42வது வசனத்தில் அவன் சொல்றான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை இணைந்தரணும். அடுத்து அவன் சொல்றான், உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது அடியன் என்ன அருமையான, கொஞ்சம் இப்படி நான் இந்த வசனம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைஞ்சு கொள்ளுங்க, மனம் திரும்பினான், தேவனுக்கு பயப்படுற பயத்தை பெற்றுக்கொண்டான், தன் பிழைகளை ஒத்துக்கொண்டான். அதோடு மட்டுமா நின்று இல்லை, அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீங்க வரும்போது என்னை நினைந்தரணும். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்றது என்ன? ஒன்று, இயேசுவை ஆண்டவர் என்று இனம் கண்டு கொண்டார். சிலுவையிலே நம் மத்தியிலே அறையப்பட்டிருக்கிறவர் சாதாரணவர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல, நம்மை போல ஒரு குற்றவாளி அல்ல, நம்மை போல தவறான காரியங்களை நடப்பித்தவர் அல்ல, நம் நடுவே நமக்கு பக்கத்திலே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற சாதாரண ஒரு நபர் அல்ல, இவர் ஆண்டவர் என்கின்ற ஒரு பெரிய வெளிப்பாடு. இட் இஸ் எ கிரேட் ரெவலேஷன் ஆன் தட் லாஸ்ட் மினிட் இன் ஹிஸ் லைஃப். தன் கடைசி நேரத்திலும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சாதாரணவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் ஆண்டவர், இவர் தேவன், இவர் தேவனுடைய குமார் என்பதை அவர் நிச்சயதான் கண்டுகொண்டார். இட் இஸ் வெரி வெரி மிக 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 பெரிய ஒரு வெளிப்பாடு. என்ன கேளுங்க, எல்லா வெளிப்பாடுகளும் பார்க்க பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தெய்வம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்றோம். விசுவாசம் ஆமே சொல்லுங்க. ஒரு பக்கத்தில் இருந்தவன் இயேசுவை தேவனுடைய குமார் என்று சொல்லி கண்டுகொள்ள முடியல. ஆனால் இவனோ இயேசுவை ஆண்டவர் என்று கண்டு, ஆகவேதான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும்போது அவரே சொன்னார், ஆண்டவரே. ஹலோ, எப்படி அழைத்தான்? ஆண்டவரே, மை லார்ட், ஆண்டவரே என்றால் இயேசுவை தேவன் என்று ஆண்டவர் என்று இனம் கண்டுகொண்டார். எனக்கு அறிமானவர்களே, ஒருவேளை நீ 60 வயது வரை வாழலாம், 70 வயது வரை, வேத சொல்றபடி பலத்தின் மீதியினால் 80 வயது வரை இந்த உலகத்தில் வாழ்ந்தும் இயேசு கிறிஸ்து தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் இனங்கண்டு கொள்ளாமல் நீ வாழ்ந்து 80 வயது வரை வாழ்ந்து மறிப்பாயானால் முடிவு என்ன? நரகம், பாதாளம் சொன்னா பார்க்க. 70 வயது வரை அல்ல, 80 வயது வரை நீ வாழலாம், ஆனா இயேசுவை ஆண்டவர் என்றும் தேவன் என்றும் இறைவன் என்றும் இனங்கண்டு கொள்ள முடியாவிட்டால் இந்த உலகத்தில் நீ 80 வயது வரை வாழ்ந்து என்ன? முடிவு நரகம். நான் சொல்றதை சிந்தித்துக் கொள்ளு. பலத்தின் மிகுதியினால், சுகத்தின் மிகுதியினால் 80 வயதை வாழலாம், தாண்டியும் வாழலாம். எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாய், ஆனால் நீ வாழ்ந்த காலத்தில் இயேசுவை உன் சிருஷ்டிகராக, உன் ரட்சகராக, உன் ஆண்டவராக நீ கண்டுகொண்டாய். ஆனா இவனோ கடைசி நேரத்திலும், தான் சாக போற கடைசி நேரத்திலும் இயேசுவை தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் கண்டுகொண்டா. யோசித்து பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? சிலுவையில் இயேசு தொங்கின அந்த 6 மணி நேரத்தில் அவள் கவனிச்சிட்டா, ஓஹோ, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பேசின வார்த்தைகள் அவனை இருதயத்தை குடைஞ்சிருக்கு. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னி. அவன் யோசிச்சிருப்பான், தன்னை கொன்றவர்களை தன்னை சிலுவையிலே அறைந்து இவ்வளவு வேதனைப்படுத்தி பரிகாசம் பண்ண இவர்களையும் மன்னிக்க சொல்றாரு, இவர் சாதாரண ஆளா இல்ல. அந்த சில மணி நேரத்தில் இயேசு தேவன் என்றும் தேவனுடைய குமார் என்றும் ஆண்டவர் என்றும் அவருடைய இடம் கண்டுகொண்டான் பார். நமக்கு எத்தனையோ மணித்துளிகள், எத்தனையோ மணித்தியாலங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் தந்தும் நாம் இயேசுவை ஆண்டவர் என்று காணாவிட்டால், இனம் கண்டு கொள்ளாவிட்டால் வாழ்க்கை எவ்வளவு பரிதாபம் யோசிப்பார். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று இனம் கண்டு கொண்டார், மட்டுமல்ல அவரை விசுவாசித்தார். சில பேர் சொல்லுவாங்க, இயேசு ஆண்டவர், இட்ஸ் ஓகே. இது அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு மற்றவர்களுக்கு ஆண்டவர், ஆனா எனக்கு ஆண்டவர் அல்ல. இயேசு மற்றவர்களுக்கு ஆண்டவர் இருக்க, ஆனா எனக்கு ஆண்டவர் அல்ல. ஆனா இவன் அப்படி இருக்கு, அவன் இயேசுவை விசுவாசிச்சிருக்க. இப்ப உடைய கேள்வி, என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீ இயேசு கிறிஸ்து தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் உடைய இரட்சகர் என்றும் நீ விசுவாசிக்கிறாய்? இந்த விசுவாசம் இல்லாமல் நீ எத்தனை காலம் வாழ்ந்து உலக பிரகாரமாக ஓஹோன்று ஒரு ஒருவரை வாழலாம், ஆனா உன் முடிவு பரிதாபம் சொல்ற. இயேசுவை ஆண்டவர் என்று கண்டான், அவரை விசுவாசித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். 5வதாக அவனுக்குள்ள இருந்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவோடு பரதேசத்தில் இருக்கிற பாக்கியத்தை பெற்றார். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைந்திருந்தும் என்று சொன்னபோது இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு தான் இயேசு சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசத்தில் இருப்பாய். நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன பாக்கியமான வாழ்வுப்பா. தேசம் தேச சட்டத்தின்படி குற்றவாளி என கண்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கான். எவ்வளவோ குற்றங்களை புரிந்திருக்கிறான், அவனே அதை ஒத்துக்கொள்றான். சோ சட்டம், அந்த தேசத்தின் சட்டம் அவன் சாக வேண்டும் என்று அவனை சிலுவையில் அறைந்தது. ஆனால் அவனுக்குள்ள ஏற்பட்ட மெய்யான மனம் திரும்புதலும் ஆண்டவர் மேல வைத்த விசுவாசமும் அவனை தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வைத்தது. எப்படி சிந்திச்சு பார். ஒருவேளை நாம் சட்டத்துக்கு துரோகம் செய்யாமல் இருக்கலாம், இந்த தேச சட்டங்களை கை கொண்டு வாழலாம், ஆனால் ஆண்டவர் இயேசுவை இனங்கண்டு அவரை விசுவாசித்து அவருக்காக நாம் வாழ்கிறோமா? சிறையிலே அடைக்கப்படும் வரைக்கும், கைது செய்யப்படும் வரைக்கும் சட்டத்தின்படி அவன் குற்றவாளி, அக்கிரமக்காரன். ஆனால் அவன் தன் கடைசி மணி நேரங்களை அவன் பயன்படுத்திக் கொண்டான். இயேசுவை இனங்கண்டான். தேவனுக்கு பயப்படுற பயத்தை உடையவனான மட்டுமல்ல, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை இணைந்தான். அப்பொழுதுதான் இயேசு சொன்னாரு, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசத்தில் இருப்ப. அர்த்தம் என்ன? இன்றைக்கு அந்த குற்றவாளி சாக போற, மட்டுமல்ல இயேசுவும் மறிக்க போற. அது இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசத்தில் இருப்ப. அவன் இன்னும் ஒரு சில மனிதத்துக்குள்ள அவன் சாக போற. எத்தனை குற்றங்களை புரிந்தவர், எவ்வளவு அக்கிரமங்களை செய்தவர், ஆனா ஒரு சில மனுத்தியாலத்துக்குள், முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொண்டானே. எவ்வளவு அருமையாக அந்த கடைசி சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திருக்கான். அவன் சொல்றேன், உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனால அருளப்பட்டிருக்கிற சந்தர்ப்பங்களை நாம் பாவிக்கிறதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் வெற்றி தோல்வி இருக்கிறது என்பது சந்தேகம் இல்லை. சில மணி நேரம் சிலுவல தொங்கினான், அந்த நேரத்தை பயன்படுத்திட்டான். நாம் ஒருவேளை 80 வயது வரை வாழலாம், ஆனா நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகுது? உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கா என்று உன் மனசாட்சிக்கு தெரியும். தேவனும் அறிவார். ஆகவே பரதேசத்தில் இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் இன்றைக்கு, இயேசு செய்யறதெல்லாம் இன்றைக்கு தான், நாட் டுமாரோ பட் டுடே. நீ போய் நாளை வா, உனக்கு அற்புதம் வேணுமா இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு வா, உனக்கு ஆரோக்கியம் வேணுமா இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு வா என்று எங்கும் இயேசு சொன்னதாக நாம் பார்க்கவே முடியாது. எல்லாமே இன்றைக்கு இப்பொழுது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவரும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறார். இன்றைக்கு என்னோட கூட பரதேசத்தில் இருப்பார். ஆபிரகாம் கொடுந்தில் சொல்லப்பட்டது, இன்றைக்கே ரட்சணியனார். The salvation is today, not tomorrow. ரட்சிப்பு மனம் திரும்புதல் என்பது இன்றைக்கு. அது நாளைக்கு போ தள்ளி போற ஒரு காரியம் இல்லை, அது இன்றைக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம். என்றால் நம்முடைய கடைசி நேரம் நம்முடைய கையில இல்லை. இன்றைக்கு என்னோட கூட பரதேசத்தில் இருப்பார். நான் ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மனிதனுக்குள்ள இருந்த இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? மறுமை குறித்த ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த, பரலோகத்தை குறித்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்திருக்கு. ஆகவேதான் அவன் சொல்றான், உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைந்து கொள். அப்ப இந்த ராஜ்யத்துக்கு அப்பாற்பட்ட இன்னொரு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்கின்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்திருக்கு பாரு. ஆனா இன்றைக்கு அந்த பரிதாபம் சில சில பேர் இயேசு விசுவாசிக்கின்றாங்க, ஆனால் மறுமை குறித்த விசுவாசம் சிலருக்குள்ள இல்லை. அந்த நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேணும், தேவனுடைய ராஜ்யம் சத்தியம், பரலோக ராஜ்யம் சத்தியம் என்பதை நாம் விசுவாசித்தோமா இருந்தால் நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கிறவளாக இருப்போம். ஆனா நாமோ இன்று வரைக்கும் பூமியில சேர்க்கிறவளாக இருக்கும். அர்த்தம் என்ன? மறுமை குறித்த நம்பிக்கை நமக்குள்ள இல்லை. சொன்னாரு, உங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம். நம்முடைய இருதயம் மறுமையை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து சிந்திக்குமா இருந்தால் அங்கே நாம் பொக்கிஷங்களை சேரும். ஆகவே நீ இங்கே எவைகளை சேர்த்து எவைகளுக்கு முதலிடம் முன்னுரிமை கொடுக்கிறாய் என்பதை வைத்து நீ எந்த ராஜ்யத்துக்கு சொந்தமான என்பதை கண்டுபிடிக்கலாம். It is not the hardest thing. நித்தியத்தை குறித்த, மறுமை குறித்த ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள. உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது என்னை நினைந்தது. இந்த வார்த்தைக்கு பொறுதான் சொன்னாரு, இன்றைக்கு நீ நெருக்கூட பரதேசத்தில் இருப்பாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீ கண்ணு மூடினால் நீ எங்க போவாய்? இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் போனால் உன்னுடைய முடிவு என்ன? அட்டகாசங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கை. நான் அப்படி வாழ்வேன், இப்படி வாழ்வேன் என்று நாம் நினைக்கலாம், வாழலாம். ஆனா இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் போனால் நீ எங்கே போவாய்? உன் மனசாட்சிக்கு தரு, உன் மனசாட்சிக்கு தரு. அத நான் சொல்றேன், வாழ்க்கை என்பது தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தர்ப்பம். உனக்காக, உன் விருப்பத்துக்காக, உன் இஷ்டத்துக்காக போய் வாழ்ந்தும் நீ சாகலாம். முடிவு பாதா, நித்திய அக்னி. ஆனால் உடைய வாழ்க்கையை உன்னை சிருஷ்டித்து உனக்காக சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிரிழந்த உண்மையான உயிரோடு இருக்க தெய்வம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவர் வழியில நீ நடந்தால் நீயும் ஆசீர்வாதமாக இருப்பாய். மட்டுமல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறுவாய். நீ தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம், இன்னும் அநேகரையும் அந்த அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்லலாம். எது நல்லது? பாவத்துக்குள்ள புரள்றது நல்லதா? பரிசுத்த ஜீவியம் நல்லதா? இந்த உலகம் நல்லதா? அழியாத நித்திய ராஜ்யம் நல்லதா? உம்முடைய ராஜ்யத்தில் இனி வரும்போது என்னை நினைந்தன, அழியாத தேவனுடைய ராஜ்யம், அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யம், நாம் ஒவ்வொருவரும் அதில் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கும். உலகத்தை நடத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் உலக தலைவர்களுக்குள்ள எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை கொண்டுவர். இந்த உலகம் இன்னும் சில வருஷங்களுக்குள்ள எப்படி இருக்குமோ என்கின்ற பயம் உலக தலைவர்களுக்குள்ள ஏற்பட்டது. அவ்வளவு வேகமாக இந்த உலகம் ஒரு முடிவுக்குள்ள போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்ணால நாம் பார்க்கிறோம், எங்கும் அமைதி கெட்டு போகிறது, தேசங்களிலே சமாதானம் இல்லாம போறது, குற்ற செயல்கள் தேசங்களிலே கூடிக்கொண்டு போகிறது. எங்கு பார்த்தாலும் இயற்கை அழிவுகள், சண்டைகள், யுத்தங்கள், பிரச்சனைகள், அல்லது யுத்தங்களுக்கு ஆயத்தமாகிற நாடுகளும் தேசங்களும் இந்த உலகம் முழுவதும் அங்கும் இங்குமாய் நாம் கேட்கிறோம், கவனிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, நாமும் மரணத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய நாட்களும் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த நிலையற்ற வாழ்க்கையில, இந்த நிலையற்ற வாழ்க்கையில, நிலையில்லா நிலையற்ற வாழ்க்கையில, முடிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. ஆகவே இந்த பூமியின் காரியங்களுக்கு உன்னை விட்டு போடாமல், பாவ கிரியைகளுக்கு உன்னை விட்டு போடாமல், ஆண்டவர் இயேசுவுக்கு உன்னை ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமா ஜீவித்து சத்தியத்தின்படி வாழ்வா இருந்தால், இந்த 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 சிலுவிலே அறையப்பட்ட அந்த குற்றவாளியை போல நீயும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதற்கான வழிகள் எல்லாவற்றையும் உனக்காக சிலுவையில் செய்து முடித்தும் இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு முழுவதுமா உடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடு. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் போறது. ஆண்டவருக்காக வாழுவோம், இயேசுவுக்காக ஜீவிப்போம். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். யாவரும் மனதளிப்போமோ, நாம் செவ்மனும்.